அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 22 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
அன்பே உன்னில் மூழ்கிடும் நீ
முதல் வாசகம் சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 வசனங்கள் 17-18 20 வசனம் மற்றும் 28-29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது. ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 68.
இரண்டாம் வாசகம் அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 வசனங்கள் 18-19 மற்றும் 22-24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர். விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவராக கடவுள் முன்னிலையிலும், புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனம் 1 மற்றும் 7-14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது, உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்திற்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர் தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, உரிய இடத்தை உரிய காலத்தில் தேர்ந்தெடுப்பது ஞானமாகும் என்பது பழமொழி. அல்லது சரியான இடத்தை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுப்பது என்பதாகும். இவையெல்லாம் எதை குறிக்கின்றன என்றால், ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கின்ற, தான் தேர்ந்தெடுக்கின்ற, தான் அடைய வேண்டிய செயல்களில் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கின்றோம். இதில் ஒன்றும் தவறில்லையே. பந்தயத்தில் ஓடுகின்ற அனைவருமே முதலிடத்தில் வர வேண்டும் என்று நினைப்பதில் தவறு ஒன்றுமில்லை. காரணம், முதலிடம் என்பது பெருமைக்குரியது, போற்றுதற்குரியது, எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க வல்லது, எல்லோருடைய பாராட்டையும் பெறத்தக்கது. அதை அடைந்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுப்பது நல்லது. ஆனால் தான் முதலிடம் வருவதற்காக அடுத்தவரை சதி செய்து பின்னுக்கு தள்ளிவிட்டோ, காலை வாரிவிட்டோ, அல்லது காட்டி கொடுத்துவிட்டோ அடைய நினைப்பது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அப்படி வருவது கோழைத்தனம், சோம்பேறித்தனம், கள்ளத்தனம். இதிலே யாரும் பெருமை பாராட்ட முடியாது. இதைவிட கேவலம் அடுத்தவரின் உழைப்பில் ஒருவன் தன்னை முன்னேற்றிச் செல்வது. இது கேவலமான இழிவான செயலாகும். கடினப்பட்டு பயிற்சி எடுத்து ஓடி முதலிடத்தை பெறும் மாணவனை இந்த உலகம் பாராட்டும். ஆனால் பணம் கொடுத்து சான்றிதழ் வாங்குவரையோ, உயர்ந்த பதவியை விலை கொடுத்து வாங்கியவரையோ உலகம் போற்றாது, மாறாக தூற்றும். இன்றைய நற்செய்தி வாசகமும் இதைத்தான் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இயேசு ஒரு வீட்டில் பந்தியில் அமர்ந்திருக்கின்றார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் முண்டியடித்துக் கொண்டு பந்தியில் முதலிடத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள். பந்தியில் முதலிடத்தை தேடுவதும் தொழுகை கூடங்களில் முதலிடத்தில் அமர்வதும் பரிசேயர்களின் வழக்கம். இதை மத்தேயு 23 அதிகாரத்திலே இயேசு நெத்தியடி போல் கூறுகிறார். இயேசு ஒரு சாமானிய மனிதனைப் போன்று அனுபவசாலி. அதனால்தான் மனித வாழ்வுக்கு வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை அன்றாட நிகழ்வுகளை வைத்து இயற்கையாக இயல்பாக சாதாரண முறையில் கூறுகிறார். ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் என்று சொல்லி தங்களையே பணிவுள்ளவராக தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உயர்வு அடைய முடியும் என்று உரைக்கின்றார். இது எல்லா உயர்ந்த மனிதர்கள் வாழ்விலும் நாம் காணும் உண்மை. இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தம்மையே தாழ்த்திக் கொண்ட மரியாவை கடவுள் உயர்த்தினார். இது அவருடைய பாடலில் வெளிப்படுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று மரியாவே அழகாக பாடியிருக்கின்றார். இயேசுவும் தம்மை தாழ்த்திக் கொண்டதால் தந்தை அவரை உயர்த்தினார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்னும் பவுலடியாரின் கூற்று இங்கு நினைவு கூறத்தக்கது. எனவே பணிவுதான் ஒருவருக்கு உயர்வையும் முதலிடத்தையும் தரும். இதை தம் திருத்தூதர்களுக்கும் இயேசு பாடமாக தருகிறார். காரணம், அவர்களும் பரிசேயர்களைப் போல பந்தியில் முதலிடத்தை தேடுதல், தங்களுக்குள் யார் பெரியவன் என்றெல்லாம் விவாதம் செய்து கொண்டிருந்தனர். தூய அகஸ்தினார் கூறுகிறார், அருளாகிய நதி தற்பெருமை என்னும் மலையை நோக்கி பாயாது, மாறாக பணிவு என்னும் பள்ளத்தாக்கை நோக்கியே பாயும். இதையே வள்ளலார் அழகாக பாடுகின்றார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அடுத்து நற்செய்தியின் 2 பகுதியில் இயேசு இன்னொரு புதிய சிந்தனையையும் இதையொட்டியே கூறுகிறார். ஒருவர் விருந்துக்கு அழைக்கும்போது உயர்ந்தவரையும் பணக்காரரையும் நண்பர்களையும் உறவினர்களையும் மட்டும் அழைக்காமல் ஏழைகள், உடல் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றோர், மொத்தத்தில் இயலாமையில் இருப்பவர்களையும் அழைத்து விருந்து கொடுக்கச் சொல்கிறார். காரணம், இருப்பவருக்கு கொடுப்பதை விட இல்லாமல் இயலாமையில் இருப்பவருக்கு கொடுக்கும்போதுதான் கைமாறு இவ்வுலகில் அல்ல மறுஉலகில் அதிகமாக கிடைக்கும் என்று. ஒருமுறை அந்தோனி தனது மகனின் திருமணத்திற்கு தன்னை ஒத்த பணக்காரர்களையும் தன்னை போல் நிறுவனம் நடத்தும் முதலாளிகளையும் தன் நண்பர்களையும் அழைத்திருந்தார். அப்போது திருமண விருந்து தடவுடலாக நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய நண்பர்களெல்லாம் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் தன் அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் வீட்டு கல்யாண விருந்திற்கோ அல்லது வீட்டிற்கோ அல்லது வீட்டு வாசலின் முன்னோ ஏழை பிச்சைக்காரர்களையும் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. விருந்து தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் யாரோ ஒரு நண்பர் உணவில் கரப்பான் பூச்சி இருக்கு என்று சொல்ல, மற்றவர்களும் அதையே வெறித்து பார்க்க அந்தோனி கூனி குறுகிப் போனார். வந்தவர்கள் முணுமுணுத்துக் கொண்டு சென்றனர். உணவு எல்லாம் அப்படியே இருந்தது. அந்தோனிக்கு பெருத்த அவமானம். அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. அவரது ஊமை விழிகள் அழுதன. அப்போது திடீரென்று சில குரல்கள், சாமி நீங்க நல்லா இருக்கணும், உங்க திருமண வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ருசியா இருந்துச்சு என்று சொல்லி வாழ்த்தினார்கள். ஆம், வந்த விருந்தினர்கள் உணவை பற்றி முணுமுணுத்து செல்வதை பார்த்த அடுத்த தெருவில் இருந்த ஏழைகள் பிச்சைக்காரர்கள் ஓடி வந்து அவர்கள் விட்டு சென்ற உணவை சாப்பிட்டது அப்போதுதான் அந்தோனிக்கு தெரிய வந்தது. அப்போதுதான் அவர் மனத்தில் ஒரு மின்னல் கீற்று. நான் தவறு செய்துவிட்டேன், ஆண்டவர் என் அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்கும் தக்க பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார் என்று சொல்லி கண்ணீர் விட்டாராம். இனிய இதயங்களே, பணிவே உயர்வு. பணிவு உள்ளவரே முதலிடத்துக்குரியவர். முதலிடத்தை தேடிச் செல்ல வேண்டாம். பணிவும் தாழ்ச்சியும் இருந்தால் முதலிடம் நம்மை தேடி வரும். இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இருப்பவர்களுக்கு குறைகள்தான் அதிகம் தெரியும், இல்லாதவர்களுக்கு நிறைகளே தெரியும்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவின நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள், ஏழைகள், வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
மத்தியில் வாசம் செய்யும் நமது இயேசு ராஜாவை கரம் தட்டி துதியுங்கள்.
வானங்கள் வல்ல தேவனை நிற்கும் வாழ்த்தி துதியம் செய்திடுவோமே. காத்திடும் பரமரின் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.